ஜெபித்து சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் பேசினீர். கிருபையும் இறக்கும் பாராட்டும். உம்முடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்கான பட்டயமாக இருக்கிறபடியால் அது ஆத்துமாக்களை போய் உருவாக்குத்தவும், ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கவும், ஆத்துமாக்களை மனந்திரும்புவதற்கு நேராக அழைத்து வரவும் கிருபையும் இருக்கும் பாராட்டன் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பேசுகிறேன். நீயும் கூட நீர் மறைத்து என்னை தாழ்மைப்படுத்தி நீர் மட்டுமே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினாலே நீ திருச்சபையை மாற்றி வருகிறீர். உம்முடைய வார்த்தையினாலே நீ திருச்சபையை புதுப்பிக்கிறீர், பரிசுத்தப்படுத்துகிறீர் என்ற விசுவாசத்தோடு தொடர்ச்சியாக திருச்சபை விசுவாசிகளும் இன்றுவரை திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இன்றுவரை தங்களுடைய வாழ்க்கையை வேதத்துக்கு நேராகவும் பரிசுத்தமான வாழ்வுக்கு நேராகவும் மேம்படுத்திக் கொள்ள நீர் கிருபையும் இருக்கும் பாராட்டன் மாற்றிக்கிறோம். மீதான வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தொடர்ச்சியாக நாம் பிலிப்பியர் நிருபத்திலிருந்து தேவன் நம்மோடு பேசி வருகிற காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். குறிப்பாக இந்த நிருபத்திலிருந்து தேவன் நம் திருச்சபையோடும் விசுவாசிகளோடும் அநேக முக்கிய அடிப்படை காரியங்களை போதித்து வருகிறார் என்பதை நான் உறுதியாக கூற முடியும். இப்பார்க்கும்போது சபையின் தேவைகளை அறிந்தும் சபையின் வளர்ச்சிக்காகவும் சபையின் முதிர்ச்சிக்காகவும் தேவன் ஒரு சில அடிப்படையான காரியங்களை வேதத்தின் மூலமாக, குறிப்பாக இந்த பிலிப்பியர் நிருபத்தின் மூலமாக, அதுவும் பவுலுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்மோடு பேசி வருகிறார். பார்க்கும் பொழுது கடந்த சில வாரங்களாக பவுலின் தனிப்பட்ட வாழ்விலிருந்து ஏற்பட்ட ஒரு சில அனுபவங்கள், எப்படி ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியாக கொண்டு செல்கிறது என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வசனம் 12-26 வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்கும் போது பவுல் தன்னுடைய உபத்திரவத்தில் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியுள்ள ஒரு மனிதனாக இருந்தார் என்று நம்முடைய திருச்சபைக்கும் பிலிப்பிய திருச்சபைக்கும் தொடர்ந்து போதித்து வருகிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பிலிப்பிய திருச்சபைக்கு ஏன் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உபத்திரவத்தின் ஊடாகவும் சோர்வுகளின் ஊடாகவும் ஒரு விசுவாசி எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பது என்பதை மறுபடியும் மறுபடியுமாக தெரிவிப்பதற்காக அவர் சொல்றார். நாம் 12 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் பிலிப்பியர் 12 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பவுல் முதலாவது கூறுகிறார், தன்னுடைய உபத்திரவம் சுவிசேஷம் பரம்புவதற்கு ஏதுவாயிற்று என்று சொல்கிறார். என்னுடைய உபத்திரவம் சுவிசேஷம் பரம்புவதற்கு ஏதுவாயிற்று அப்படின்னு சொல்றார். அடுத்து பார்க்கும் பொழுது 18 வசனத்துல பார்க்கும் போது தன்னுடைய உபத்திரவம் அநேகரை தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தூண்டியது என்று சொல்கிறார். அடுத்து பார்க்கும்போது பவுலுடைய உபத்திரவம் அவருடைய வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தது என்று பேசுகிறார். உபத்திரவத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ தைரியத்தை கொடுத்தது என்று சொல்கிறார். தன் பாடுகளின் மத்தியிலும் தன்னுடைய மரணத்திலும் கூட நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ தீர்மானித்தேன் என்று சொல்கிறார். அந்த தீர்மானத்தின் வெளிப்பாடு தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 21 வசனத்துல பார்க்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றார். இப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதோடைய முழு சாராம்சம் பவுல் எதை குறித்து பேசுகிறார் என்றால், கிறிஸ்துவை முழுவதுமாக சார்ந்திருத்தல். கிறிஸ்துவை சார்ந்திருப்பது என்பது ஒரு செயல்முறை, அது ஒரு ப்ராசஸ். கிறிஸ்துவை முழுவதுமாக தம்முடைய வாழ்வின் எல்லா நிலைப்பாட்டிலும் எல்லா அசைவுகளிலும் எல்லா முடிவுகளிலும் எல்லாவற்றிலும் பவுல் கிறிஸ்துவை சார்ந்திருந்தான். கிறிஸ்துவை சார்ந்திருப்பது அது அவனுக்கு ஒரு ஆதாயமாக கருதினான், அது அவனுக்கு ஜீவனாக கருதினான். ஏன் அவன் ஜீவன் என்று சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தேவன் அந்த கிறிஸ்துவானவர் ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருந்தார் என்று பார்த்தோம். இப்படி பார்க்கும் பொழுது சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மரணத்திலும் கூட உபத்திரவத்திலும் கூட தன்னுடைய மரணத்தையும் தன்னுடைய உபத்திரவத்தையும் அவர் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்து அது எனக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு ஆதாயமாக இருந்தது என்று சொல்கிறார். அதனால்தான் நாம் கடைசியில கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்ற வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் பார்த்தோம், மரணம் என்பது விசுவாசியை கிறிஸ்துவோடு இணைக்கும் ஒரு மிகப்பெரிய நுழைவாயிலாக இருக்கிறது என்று சிந்தித்தோம். மரணம் என்பது ஒரு விசுவாசியை கிறிஸ்துவோடு இணைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. அதனால் விசுவாசி மரணத்தை எப்பொழுதுமே விரும்பி தேட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது, இல்ல, உபத்திரவமும் மரணமும் விசுவாசிக்கு உண்டு, ஆனால் அந்த மரணமும் உபத்திரவமும் கிறிஸ்துவை சாட்சியிடுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலாக இருக்கிறது. மரணம் என்பது ஒரு விசுவாசி கடைசியாக கிறிஸ்துவை சாட்சிப்படுத்துவதற்கு அவனுக்கு கண்டைக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது என்று சிந்தித்தோம். இப்ப இந்த 21 வசனத்திலிருந்து பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய உபத்திரவத்தையும் தன்னுடைய வியாகுலத்தையும் கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் திருச்சபைக்கு சொல்கிறார். பிலிப்பிய திருச்சபைக்கு சொல்கிறார், நான் ரோம தேசத்தில் இருக்கிற ராயனுடைய சிறைச்சாலையிலே அவருடைய நேரடியான கண்காணிப்புக்கு நேராக இருக்கிறேன். நான் ஏன் சிறைச்சாலையிலே இருக்கிறேன் என்றால், நான் கிறிஸ்துவை பிரசங்கித்ததினால், இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் ரோம தேசத்திலே, பிலிப்பிய பட்டணத்திலே, ரோம குடியிருப்புகளிலே நான் உபதேசித்ததினால் நான் சிறைச்சாலையிலே இருக்கிறேன். ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கியிருப்பதனால நான் சிறைச்சாலையில் இருக்கணும்? ரோம அரசாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ராயனை தவிர வேற யாரையும் தேவன் என்று ஆராதிக்க கூடாது. நான் இந்த இடத்துல பவுல் என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது, ராயனுக்கு எதிராக அவர் மக்களிடத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அது ராயனுக்கு முற்றிலுமாக பிடிக்காத ஒரு காரியம். அதனால ராயன் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பவுலை சிறைச்சாலையிலே போட்டார். இப்ப அந்த சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் சிறைச்சாலையிலே ராயனுடைய நேரடியான கண்காணிப்பு கீழாக இருக்கும் பொழுது சுவிசேஷம் இன்னும் அதிகமாக பிரபலம் ஆயிற்று. நான் ராயனுடைய நேரடியான கண்காணிப்பு கீழாக இருக்கும் பொழுது இன்னும் அநேக விசுவாசிகள், இன்னும் அநேக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவை பிரபலப்படுத்த தைரியம் கொண்டார்கள். நான் ராயனுடைய நேரடியான கண்காணிப்பு கீழாக இருக்கும் பொழுது என்னுடைய மரணத்திலும் என்னுடைய உபத்திரவத்திலும் என்னுடைய சரீரத்திலும் நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி நான் வாழ ஆர்வம் கொண்டேன். நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ தீர்மானித்தேன் என்று தன்னுடைய சூழலை அந்த திருச்சபைக்கு சொல்றார். ஏன் பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு தன்னுடைய சூழலை சொல்றார்? ஏன் பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு தன்னுடைய சூழலை சொல்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிலிப்பிய பட்டணத்துடைய சூழலை பார்க்கணும். அப்போஸ்தலர் 16:12 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பிலிப்பு பட்டணம் ரோம குடியிருப்பு, பிலிப்பு பட்டணம் மக்கதோனியாவினுடைய தலைநகரம், அங்க ஜப ஆலயங்கள் எதுவுமே கிடையாது, அது முழுவதும் ரோமர்களால் நிறைந்த ஒரு பட்டணம். அங்க பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்துல அநேக ரோம படை வீரர்கள் குடியிருந்தார்கள். இப்போ எங்க வந்து யார்கிட்ட சுவிசேஷம் சொல்லியிருக்கிறா, எங்க ஒரு திருச்சபை நாட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ராயனுக்கு உண்மையாக படையிலே இருக்கும் வீரர்கள் மத்தியில், ராயனுடைய இராணுவத்தில் இருக்கிற படை வீரர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டது. ராயனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள உட்கார்ந்து ராயனுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமானது பிரசங்கியப்பட்டது. இப்போ இந்த மக்கள் உபத்திரவம் உண்டு, இந்த மக்கள் ராயனுடைய அரசாங்கத்துக்கு கீழாக இருக்கிறார்கள், இவர்கள் ராயனை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது அவர்களுக்குள்ளாக வருகிற பிரச்சனை, அந்த அரசியல் சூழல் என்ன செய்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ராயனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு கட்டளைக்கு எதிராக அவர்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன், அவர் ஒருவரே தேவன் என்று ஆராதிக்க ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது. சபை விசுவாசிகளுக்கு இப்போ ஒரு பெரிய குழப்பம், நான் யாருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறது? நான் ராயனுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பதா, அல்லது நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பதா, நான் சுவிசேஷத்துக்கு உண்மை உள்ளவனாக இருப்பதா, இல்ல ரோம படையிலே ரோம வீரர்கள் ரோம தளபதிக்கும் ராயனுக்கும் உண்மை உள்ளவனாக இருப்பதா? இவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. பவுல் மூலமா விசுவாசித்தார்கள், பவுல் மூலமா பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் இப்பொழுது பவுலே சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று கேள்விப்படும் பொழுது இவர்களுக்கு குழப்பம். அதனால்தான் தொடர்ச்சியாக சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியாயிருங்கள். இந்த பின்னணியை மனதில் வைத்துக் கொண்டு 1:27-30 வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 1:27-30 பழைய புதிய ஏற்பாட்டிலே 271 பக்கம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி, எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிற இருக்கிறது அவர்களுக்கு கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரசிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு.
இப்ப பார்க்கும்போது இந்த 27-30 வசனத்துல பார்க்கும் பொழுது முதலாவது அவர் தெளிவாக சொல்கிறார், போராட்டம் நிச்சயமாக உண்டு. பிலிப்பிய மக்கள் திருச்சபை விசுவாசிகள் ராயனுடைய போர் வீரரை வீரர்கள். அவர்கள் ராயனுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்து வாழ்கிற ஜனங்கள். இப்பொழுது பவுல் தன்னுடைய முழு அனுபவத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி வாழ்க்கை வாழுங்க, அப்பொழுது உங்களுக்கு உபத்திரவம் நீங்கிவிடும் என்று சொல்லவில்லை. அது ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்து எப்படி நீங்கள் ராயனிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், எப்படி நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்து விசுவாசிகளை ஆறுதல் படுத்தவில்லை. அவர் நேரடியாக சொல்கிற ஒரு காரியம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 27-ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மட்டும் வாழுங்கள். டைரக்டா அடிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, நீங்க ராயனுக்கு எதிராக இருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இருக்கிறீர்கள், சந்தோஷம். ராயன் உங்களுக்கு எதிராக இருக்கிறார், அதனால நீங்கள் ஒளிந்து கொண்டு உங்களை மறைத்துக் கொண்டு வாழுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது ராயனோடு சமரசமாக போங்கள் என்று சொல்லவில்லை. அவர் நேரடியாக சொல்கிற காரியம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் வாழ வேண்டும். அங்க மிக மிக முக்கியமா சொல்ற ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, மாத்திரம், ஒன்லி லிவ் ஒன்லி அக்கார்டிங் டு த வர்த்தி ஆஃப் த காஸ்பிள் அப்படின்னு சொல்ற. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராக வாழுங்கள். ரோம படை வீரர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண ரோம குடியிருப்பு மக்களாக இருந்தாலும் சரி, ரோம அரசாங்கத்தில் வாழ்கிற மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராய் வாழ வேண்டும். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் சோர்வுகள் வந்தாலும் விசுவாசிகள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷம் மாத்திரமே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில அடிப்படை காரியமாக இருக்க வேண்டும். அங்க இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி பவுல் பயன்படுத்தின அந்த 27-ஆம் வசனத்துல பயன்படுத்தின எல்லா வார்த்தைகளும் நன்கு யோசிக்கப்பட்டு அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த இடத்துல சுவிசேஷம் என்ற பதம், நற்செய்தி என்ற பதம் ரோம மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது யார் மட்டும் பயன்படுத்துற பதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயன் மட்டும் பயன்படுத்துற பதம். ராயன் தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கும் போது, ராயன் தன்னுடைய செய்தியை அறிவிப்பதற்காக பயன்படுத்துகிற அந்த வார்த்தை நற்செய்தி. அவன் எந்த நாட்டை படையெடுத்து பிடித்தானோ அந்த நாட்டை பற்றி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சொல்லும் போது, அது அரசாணையாக வெளியிடும் போது அந்த நற்செய்தி என்ற வார்த்தை வரும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றியதான நற்செய்தி அது சுவிசேஷமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றியதான அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு நற்செய்தியாக இருக்கிறது. இப்போ இந்த திருச்சபை மக்களுக்கு ராயனிடத்தில் இருந்து வருவது நற்செய்தி அல்ல. இப்போ இந்த திருச்சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியம் மட்டுமே நற்செய்தியாக இருக்கிறது. இந்த மக்கள் அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்திருக்கிறார்கள். இப்ப பவுல் மறுபடியும் திருச்சபைக்கு சொல்கிற காரியம், அடிப்படையிலே சொல்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவின் பக்கமாக வாருங்கள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்திக்காக உலாக வாருங்கள். அந்த நற்செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவை பற்றியதான சுவிசேஷம் எது, கிறிஸ்துவை பற்றியதான அந்த நற்செய்தி எது, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, கன்னி பிறப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வு, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், இதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவர் கன்னி மரியாதை இடத்தில் பிறந்தவர், அவர் பரிசுத்த ஆவியினால் உட்பிரவேசிக்கப்பட்டவர், அவர் பாவமறியாத அவர், அவர் முழுவதுமாக கடவுளாகவும் முழுவதுமாக மனிதனாக இந்த உலகத்திலே பாவம் இல்லாதவராய் பிறந்தார் இயேசு கிறிஸ்து. இதான் அந்த சுவிசேஷத்தினுடைய அடிப்படை காரியம். அடிப்படை காரியம் அவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியமான பிறப்பு. அவருடைய பிறப்பு ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்த். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக தன்னுடைய பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியதாக இருந்தது. அவர் நியாயப்பிரமாணத்தின் கீழாக பிறந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தின் எல்லா கட்டளைகளுக்கும் கீழாக இருந்தார். அவர் நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட 613 கட்டளைகளும் ஒரு கட்டளையும் கீழ்ப்படியாக கூடாமல் இல்லை, எல்லா கட்டளையும் கீழ்ப்படிய வேண்டும் என்ற நிர்பந்தத்திலே அவர் இருந்தார். அவர் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும்,
அவர் அனுதினமும் பிதாவினத்தில் பேச வேண்டும், அவர் அனுதினமும் மக்களிடத்தில் போதிக்க வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும், அவர் விசுவாசத்தில் வளர வேண்டும், அவர் தேர்ச்சி பெற வேண்டும், அவர் தன்னுடைய மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர் தன்னுடைய எதிரிகளை எதிர்பார்த்து கொண்டே வாழ வேண்டும், எல்லா பக்கத்திலும் அவர் ஜாக்கிரதாக இருந்து எல்லா பக்கத்திலும் நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் கை கொண்டவராகி கீழ்ப்படிந்து தன்னை வெறுத்து வாழ வேண்டும். இதான் அந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினுடைய அடிப்படை காரியம். இயேசு கிறிஸ்து தன்னை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை இழந்தார். அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும், அவர் அடையாளங்களை செய்ய வேண்டும், அவர் ரோம மக்களால், ரோம படை வீரர்களால், யூதர்களால் அவர் நிராகரிக்கப்பட வேண்டும், அவர் பாடுபட்டு மரிக்க வேண்டும், அவர் கெத்செமனையிலே பாடுபட்டு ஜெபிக்க வேண்டும், அவருடைய ரத்தத்தின் ரத்த துளிகள், அவருடைய வேர்வைகள் ரத்தத்தின் பெருந்துளைகளாக நிலத்தில் விழ வேண்டும், யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க வேண்டும், பிலாத்து அவரை சிலுவையில் அற ஒப்பு கொடுக்க வேண்டும், அவர் சிலுவையில் அறைந்து மறிக்கப்பட வேண்டும். அவருடைய மரணம், அந்த மரணத்திலே பார்க்கப்படும் போது பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கப்பட்டார், உங்களுடைய என்னுடைய பாவம் முழுவதுமாக அவர் மேல் திணிக்கப்பட்டது, அவர் மேல் வைக்கப்பட்டது. அந்த மரணத்தில் பிதாவுடைய உக்கிர கோபம் அவர் மேல் நிழல் கொண்டது. அவர் தனக்கும் தன்னுடைய பிதாவுக்கும் இருந்த அந்த உறவில் இருந்து விடுபட்டார். அவர் பிதா தன்னுடைய குமாரனிடத்திலிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பினார். அதை அவர் பொறுத்து கொள்ள வேண்டும், அந்த கோபத்தை தன் மீது அவர் வரவைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மத்தியில் இருந்து இயேசு கிறிஸ்து பிதா தன்னுடைய அன்பையும் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்த வேண்டும். அவர் மரித்து மூன்றாம் நாளிலே வல்லமையுடன் உயிர்த்தெழ வேண்டும். அந்த இதுதான் அந்த சுவிசேஷத்தின் அடிப்படை காரியம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வாழ்வு, மரணம், உயிர்த்தெழுதல் சபை விசுவாசிகளை ரட்சிக்கிற நற்செய்தியாக இருக்கிறது. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் அறைந்து அவர் தன்னுடைய உயிரை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். நீங்களும் நானும் பட வேண்டிய அந்த அநியாயத்தையும் அந்த மரணத்தையும் அந்த தண்டனையையும் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதான் அந்த நற்செய்தி. அந்த நற்செய்திக்கு மாத்திரம் பாத்திரராக வாழ வேண்டும் என்று இப்ப பிலிப்பிய பட்டணத்து திருச்சபைக்கு பவுல் சொல்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராக இருக்க வேண்டும். அப்பனா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வுக்கு மாத்திரம் நீங்களும் நானும் பாத்திரராக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வுக்கு மாத்திரம், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை உணர்ந்து கொண்டவர்களாய், இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தார் என்பதை உணர்ந்த ஜனங்களாக மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உபத்திரவம் எவ்வளவு கூடியதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, இவ்வளவு பாடு வந்தாலும் சரி, உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய வாழ்வின் அர்த்தமும் சுவிசேஷத்தை சார்ந்ததாக மட்டுமே இருக்க வேண்டும். அதான் பவுல் ஓபனா சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் வாழ வேண்டும். அங்க சொல்றார், ஏன் அங்க கிறிஸ்துன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ராயனுடைய செய்திக்கு பாத்திரராக வாழக்கூடாது. அங்க ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார், நீ இன்மேட்டு ராயனுக்கு எதிரியாக மாறிவிட்டாய், ராயன் உன்னை பார்த்தால் அவனை உன்னை தண்டனைக்குள்ளாக தான் ஆக்குவான், அவன் உனக்கு உபத்திரவத்தை மட்டும்தான் கொடுப்பான், பரவாயில்ல இருந்தாலும் நீ தைரியமாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக வாழு அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் எதுக்கு பாத்திரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் என்னவாக இருக்கிறது? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான அந்த மேன்மை எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எல்லாரும் வித்தியாசமான காரியம் சொல்றோம். என்னோட லைஃப் இதை நோக்கி போயிட்டு இருக்கு, என்னோட லைஃப் இதை நோக்கி போயிட்டு இருக்கு, அடுத்த 10 வருஷத்துல நான் இங்கேதான் நிற்பேன், அதுக்கு அடுத்த 20 வருஷத்துல நான் அங்க இருப்பேன், அடுத்த 20 வருஷத்துல நான் இவ்வளவு பணக்காரனாய் அங்க இருப்பேன். நான் ஒருத்தரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக வாழ இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்பதுதான் நம்மளுடைய திருச்சபையினுடைய நிலைப்பாடு, விசுவாசிகளுடைய நிலைப்பாடு. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமும் எண்ணமும், என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை சாராம்சமும் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திற்கு மாத்திரம் நான் பாத்திரராக வாழவேன். பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி வருகிறது, எப்படி நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராக வாழ முடியும்? வசனம் 27 அதற்கான பதிலை சொல்கிறது. எப்படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு மாத்திரம் பாத்திரராக வாழ முடியும் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது 27 வசனத்தை பார்க்கும் போது, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. முதலாவது எப்படி நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக வாழ முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதற்கு முன்பாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக வாழ்வது விசுவாசிகளின் அடிப்படை கடமையாக இருக்கிறது. இப்ப சுவிசேஷத்திற்கு பாத்திரராக வாழ்வது அது எல்லா விசுவாசிகளின் அடிப்படை கடமையாக இருக்கிறது. இப்ப இந்த கடமையை நான் எப்படி செய்வது? இந்த கடமையை நான் எப்படி இந்த சமூகத்திலும் திருச்சபையிலும் என்னுடைய குடும்பத்திலும் நான் பிரதிபலிப்பது? முதலாவது ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று. இங்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கும் பொழுது உறுதியாய் நின்று, ஸ்டாண்ட் டு ஸ்டாண்ட் ஃபோம். இப்ப மேலே கூறப்பட்ட இந்த சூழ்நிலையை பார்த்தா உறுதியாய் நிற்பது மிக மிக கடினமானது. ரோம அரசாங்கத்திற்கு எதிராக, ரோம சட்டத்திற்கும் ராயனுக்கும் எதிராக தைரியமாய் உறுதியாய் நிற்பது மிகவும் கடினமானது. உறுதியாய் நிற்பது என்று பார்க்கும் பொழுது அசையாமல் ஒரே இடத்திலே அப்படியே நிற்கிறது. நான் இப்ப இங்க நிக்கிறேன்னா என்ன காத்தடிச்சாலும் யாரு கள்ள கொண்டு இருந்தாலும் நான் அசையம் அப்படியே இங்கே நிக்கணும். என்னை கள்ள கொண்டு இருந்தாலும் நான் வரக்கூடாது, காத்தடிச்சாலும் வரக்கூடாது, யாராச்சும் தள்ளி விட்டாலும் நான் வரக்கூடாது. அதான் உறுதியா நிக்கிறது. இப்ப இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. இப்ப பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பவுல் சொல்ற இந்த வார்த்தை அந்த பிலிப்பிய மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் ரோம படை வீரர்களாக இருக்கிறாங்க. ஏன் இந்த உறுதியாய் நின்று என்ற வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோம படையிலே இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். போர்க்களத்திலே படை வீரர்களுடைய இது கடமையாக இருக்கிறது. போர்க்களத்திலே படை வீரர்கள் நிற்கும் போது அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்படும். உறுதியாக எதிரியாளிகள் வந்து அவர்களை அட்டாக் பண்ணும் பொழுது அவன் உறுதியாய் நின்று சண்டை செய்ய வேண்டும். தன்னுடைய நிலை மாறாமல், தன்னுடைய பொசிஷன் சேஞ்ச் பண்ணாம, தான் நிற்கிற இடத்துல உறுதியாய் நின்று எதிர்க்கிறவர்களை தொடர்ச்சியாக எதிர்க்க வேண்டும். அது அந்த ரோம விசுவாசிகளுக்கு, அந்த பிலிப்பிய விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தை நன்கு புரியும். ராயன் உங்களை என்னதான் எதிர்த்தாலும் நீ கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக உறுதியாக நிற்க வேண்டும். பிலிப்பிய விசுவாசிகள் தொடர்ச்சியாக ரோமர்கள் அவர்களை எதிர்க்கும் போது கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ரோமர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்கும் போது அவர்களை பிரிக்க போறார்கள். ரோமர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை அழிக்க போகிறார்கள். அதுதான் அவர்களுடைய நோக்கம். இப்ப ரோமர்களுடைய நோக்கம் என்ன, ராயனுடைய நோக்கம் என்ன? இந்த ஜனம் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ள ஜனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த ராயனுடைய நோக்கம் என்ன? இந்த இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லுகிற இந்த ஜனம், ராயன் தான் தேவன் என்று சொல்ல வேண்டும். இந்த ராயனை தான் அவன் ஆராதிக்க வேண்டும் என்று அவன் சொல்ல வைக்க வேண்டும். அதற்கு அந்த ராயன் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். அப்போ அந்த பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராயனும் ரோம படைகளும் உங்களை எதிர்க்கும் போது உறுதியாய் நில். எதில் உறுதியாய் நில்? சுவிசேஷத்தில் உறுதியாய் நில். அசைக்கப்பட முடியாத நிலைப்பாட்டிலே நிற்க வேண்டும். விசுவாசி ஒரு காலத்திலும் உபத்திரவத்தின் மத்தியில் தப்பி ஓட கூடாது, சமரசம் செய்யக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது, பின்வாங்கக்கூடாது, பிரிந்து செல்லக்கூடாது. அடிப்படை காரணம், அடிப்படை ஒரு கடமை. உபத்திரவத்தின் மத்தியிலும் சோர்வின் மத்தியிலும் உறுதியாய் நிற்கிற ஒரு விசுவாசி, ஒரு விசுவாசியுடைய கடமை என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் தப்பியோடக்கூடாது. உபத்திரவத்தை கண்டு அவன் தப்பியோடக்கூடாது. அவன் தப்பி ஓடினானா அவன் உறுதியா இல்லைன்னு அர்த்தம். அவன் சமரசம் செய்யக்கூடாது, எதிரியாளிகள் மத்தியில போய் சமரசம் பேசக்கூடாது. எதிர்க்கிறான்னு தெரிஞ்சா சண்டை போடு, சாவறதா இருந்தா சண்டை போட்டு சாவு, சமரசம் செய்யக்கூடாது. அடுத்து விட்டு கொடுக்க கூடாது, தன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடு. என்னுடைய நிலைப்பாட்டை நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னா நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். நான் இப்ப ஒரு படையில நிக்கிறேன், நான் உறுதியா நின்று சண்டை போடுறதுக்காக என்னை அழைத்திருக்காங்க, நான் சண்டை போட்டு இருக்கிறேன், எதிராளி வந்து இந்த பிளேஸ் எனக்கு கொடு அப்படின்னா நான் இந்த பிளேஸ்ல இருந்து நவந்து போயிட்டேன்னா என்ன செய்ய முடியும்? என்னுடைய படையை எளிதாக அவன் வீழ்த்தி விட முடியும். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் விட்டு கொடுக்க கூடாது, நான் இந்த வர எதிராளியை நான் சண்டை போடணும். அடுத்து பார்க்கும்போது நான் பின்வாங்க கூடாது. உறுதியாக இருக்கும்போது நான் பின்வாங்க கூடாது, ஒரு கால் எடுத்து பின்னாடி வைக்கக்கூடாது. நெவர் கோ பேக், பின்னாடி போவே கூடாது. நான் முன்னாடி நின்று சண்டை போடுறவனா இருக்கும். உறுதியா நிற்கிறவன் அவன் போராடி வைக்கிறவனாக இருக்கிறான். அடுத்து என்ன செய்யக்கூடாது பார்க்கும்போது, படையை விட்டு ஓடிடக்கூடாது, பிரிந்து செல்லக்கூடாது, உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் அவன் உறுதியாக நின்றாக வேண்டும். அவன் தன்னுடைய நிலையில் உறுதியாக நின்று அவன் போர் செய்கிறவனாக இருக்க வேண்டும். விசுவாசியுடைய கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திராக வாழ முடியும் என்று பார்க்கும் பொழுது, உபத்திரவத்தின் மத்தியில் தப்பியோடாமல், உபத்திரவத்தின் மத்தியிலே எதிராளிகள் மத்தியில் நான் சமரசம் செய்யாமல், நான் விட்டு கொடுக்காமல், நான் பின்வாங்கி செல்லாமல், பிரிந்தோடாமல் என்னுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். உறுதியாய் நிற்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அந்த பதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய நிலை மாறாமல், தன்னுடைய விசுவாசம் மாறாமல், தன்னுடைய நோக்கம் மாறாமல் நிற்க வேண்டும். அதே போல பவுல் என்ன சொல்றாரு பார்க்கும்போது, ராயன் பிலிப்பிய திருச்சபைக்கும் பிலிப்பிய மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எவ்வளவு பெரிய உபத்திரவம் கொடுத்தாலும் அவர்கள் தப்பி ஓடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். அது பார்க்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், அது எப்படி முடியும், எப்படி ஒரு விசுவாசி தன்னுடைய நிலையிலே உறுதியாய் நிற்க முடியும் பார்க்கிறோம். 27 வசனத்துல, ஒரே ஆவியிலே எது உங்களை உறுதியாக நிற்க செய்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரே ஆவி உங்களை உறுதியாக நிற்க செய்கிறது. இந்த ஒரே ஆவி என்று சொல்லும் போது அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. உபத்திரவத்தின் மத்தியிலும் எதிர்ப்பின் மத்தியிலும் எப்படி உறுதியாக நிற்க முடியும் என்று பார்க்கும் பொழுது, தேவன் ஒருவரே உறுதியாக நிற்க பலன் தருகிறது தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று என்று பன்மையில் பேசும்போது, சபை விசுவாசிகள் அனைவரும் இணைந்து, சபை விசுவாசிகளை அனைவரையும் இணைத்து பேசுகிறார். இப்ப போர்க்காலத்துல நான் போய் தனியா சண்டை போட முடியாது. இப்ப இந்த இடத்துல 27 வசனத்துல பார்க்கும் போது நீங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, ஒரே ஆவி என்பது ஒற்றுமையை குறிக்கிறது. நீங்கள் நீங்கள் என்று சொல்லும் போது, நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே ஆவியிலே உறுதியாய் நில்லுங்கள் என்று சொல்லும் போது அது ஒற்றுமையை குறிக்கிறது. ஒரே ஆவியின் ஒற்றுமை என்பது கடவுளுடைய ஈவாக இருக்கிறது. அது திருச்சபையினுடைய சாதனை அல்ல. ஒற்றுமை என்று பார்க்கும்போது ஒற்றுமை திருச்சபையின் சாதனை அல்ல, ஒற்றுமை பரிசுத்தாவியானவர் கொடுக்கும் ஈவாக இருக்கும். சரி, எப்படி ஒற்றுமை வரும்? நம்ம எல்லாம் ஒரே நோக்கத்திற்காக சண்டை போட்டாதான் அது ஒற்றுமை வரும். இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே நோக்கத்திற்காக சண்டை போடும் போது ஒற்றுமையாக இருக்கும். இங்க இருக்கிற எல்லாரும் வித்தியாசமான நோக்கத்துக்காக சண்டை போடும் போது உங்களுடைய நோக்கம் நிறைவேற்றிட்டா போர்க்களத்தை விட்டு ஓடி போயிருவீங்க. இப்ப ஒரே ஆவி அப்படின்னு பார்க்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தால் மட்டுமே. அப்படி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானப்போ உங்களுக்குள்ளாக வர முடியும். நீங்க ரட்சிக்கப்பட்டாதான் ஒரே ஆவியில நிற்க முடியும். நீங்க ரட்சிக்கப்பட்டாதான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வரார். நீங்க ரட்சிக்கப்படலன்னா பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இல்லவே இல்லை. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இல்லவே இல்லை அப்படின்னா உங்களால உறுதியா நிற்கவே முடியாது. உங்களுடைய கிரவுண்ட் எதுன்னு தெரியாம உங்களால நிற்க முடியாது. உங்களுடைய கிரவுண்ட் எது? உங்களுடைய கிரவுண்ட் சுவிசேஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் நிற்கிற இடம் கிறிஸ்துவின் சுவிசேஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் நிற்கிற இடம் ராயனின் சுவிசேஷமாக இருக்கக்கூடாது, பிசாசின் சுவிசேஷமாக இருக்கக்கூடாது. நீங்கள் நிற்கிற இடம் கிறிஸ்துவின் சுவிசேஷமாக இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்பி நிற்கும் போது உங்களுக்குள்ளாக அந்த ஒரே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக செயல்படுகிறார். நம்ம திருச்சபை எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவின் ஒரே சுவிசேஷத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை நம்புகிற ஜனங்கள் ஒன்றாக இணைந்து உறுதியாய் நிற்க வேண்டும். ஏன் சபையில ஒற்றுமை இல்லை? ஏன் சபையை இன்னும் முதிர்ச்சிக்கு நேராக போல அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ஒன்னு சுவிசேஷத்தை சரியா புரிஞ்சுக்கல, இல்லைன்னா ரசிக்கப்படல. இந்த ரெண்டு விஷயம்தான். ஏ சபை இன்னும் வலுவடையவில்லை அப்படின்னு பார்க்கும் போது முதல்ல ஒரு ரிஃபைடு ஒரு காரியம் என்னன்னா, நான் சுவிசேஷத்தை சரியா புரிஞ்சுக்கல, இல்ல சுவிசேஷமா என்னன்ற முழு சத்தியத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், நான் ரசிக்கவே படல. ரசிக்கப்படாதனாலதான் சுவிசேஷம் எனக்கு புரிய மாட்டேச்சு. அப்ப விசுவாசிகள் மறுபடியும் கிறிஸ்துவுக்கு நேராக அழைக்கப்படுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நேராக அழைக்கப்படும். நீங்க முதல் போர் செய்யணும் அப்படின்னா எதுக்காக போர் செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த படைக்காக சண்டை போறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால போர் செய்ய முடியும். எந்த படைக்காக சண்டை போடுறோம், எதற்காக சண்டை போடுறோம், என்ன நோக்கத்திற்காக சண்டை போடுறோம் அப்படின்றது தெரியாம இருந்துச்சுன்னா உங்களால சண்டை போடவே முடியாது. இன்னைக்கு ஏன் நம்ம தோத்து தோத்து போறோம் அப்படின்னா, நம்ம எதற்காக சண்டை போடுறோம், என்ன நோக்கத்துக்காக சண்டை போடுறோம் என்பது தெரியாதனால. இப்ப நம்மளுடைய பிரச்சனை என்ன, நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய நிலைப்பாடும் எங்க இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நிலைப்பாடு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமாக இருக்க வேண்டும். என்னுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வாழ்வு, பாடு, மரணம், உயிர்த்தெழுதலாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்காக மாத்திரம் பாத்திரராக வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த ஒரே ஆவியிலே அந்த பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு பரிசுத்தாவியானவர் திருச்சபை மக்களை என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதை அந்த ஒற்றுமையை இன்னும் வலுப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக விசுவாசிக்குள்ளாக விசுவாசிகளுக்குள்ளாக செயல்பட்டு அந்த ஒற்றுமையை உறுதியாக நிற்கும் அந்த வல்லமையை இன்னும் வலுப்படுத்துகிறார். பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடு என்ன, இங்க இருக்கும்போது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே விசுவாசத்தை விசுவாசிக்கிற கூட்டம், கூட்டாக வாழுகிற கிறிஸ்தவ சமுதாயம், கூட்டாக வாழுகிற விசுவாசிகளின் சமுதாயம், இப்படி கூட்டாக வாழும்போது உங்கள் எல்லாரும் நம் அனைவருக்கும் ஒன்றாக இருப்பது எது, இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் மட்டுமே, அந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே இங்க இருக்கிற உங்களையும் என்று என்னையும் ஒன்று சேர்க்கிறார். அதை முதல் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருச்சபை என்பது நம்முடைய திருச்சபை, இது என்னுடைய திருச்சபை இல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்த திருச்சபை, இது தேவனுடைய திருச்சபை. தேவன் அந்த விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அவரை ஆராதிக்கும்படியாக கூட்டாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்து ஆராதிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய திருச்சபையாக இருக்கிறது, இது ஒரு குடும்பமாக இருக்கிறது. அதனாலதான் பவுல் தொடர்ச்சியாக சொல்கிறார், அவருடைய நிருபங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது எல்லா திருச்சபை விசுவாசிகளும் அவர் சகோதரரே சகோதரிகள் என்று குடும்ப உறவுகளை குறித்து பேசுகிறார். நீங்களும் நானும் இங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதர சகோதரிகளாக இருக்கும். நீங்களும் நானும் இங்க எப்படி இருக்கிறோம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஒரே குடும்பத்திலே ஒற்றுமை அவசியமாக இருக்கிறது. ஒரே குடும்பம் ஒன்றாக சேர்ந்து பாடுபட, ஒன்றாக சேர்ந்து போராட அழைக்கப்படுகிறது. நாம் ஒரே குடும்பமாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராக வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி ஒரே சுவிசேஷத்திற்கு பாத்திரராக வாழ வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்க வேண்டும். அந்த உறுதியாய் நிற்பது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலே நிற்க வேண்டும், வேற எந்த சுவிசேஷத்திலே அல்ல. நீங்க உறுதியாய் நிற்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும், அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்கணும். இரண்டாவதாக நான் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராக வாழ முடியும், 27 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது காரியம் சொல்கிறது, ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. முக்கியமான அடுத்த ஒரு முக்கியமான வார்த்தை, முதலாவது உறுதியாய் நில் என்று சொல்லிவிட்டார். உன்னுடைய நிலைப்பாட்டை விட்டு மாறாமல், உன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்காமல், விட்டு கொடுக்காமல், தப்பியோடாமல் உறுதியாய் நில். இரண்டாவது என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்திற்காக கூட போராடி. இந்த வார்த்தையும் இராணுவத்தில் பயன்படுத்துகிற ஒரு பதம். கூட போராடி என்றால் இரு பக்கங்களும் இணைந்து சேர்ந்து ஒன்றாக நின்று போர் செய்ய வேண்டும். இப்ப கூட போராடி என்ற வார்த்தையை சொல்லும் போது அந்த பிலிப்பிய விசுவாசிகளுக்கு அது நன்கு புரிகிறது. இப்ப நான் கூட போராட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நான் தனியாக இங்கே நிற்கிறேன் என்றால் இந்த பக்கத்திலும் ஒரு வீரன், இந்த பக்கத்திலும் ஒரு வீரன், அதே போல வரிசையாக ஒன்றாக இணைந்து அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து போராடுகிறவர்கள். இப்போ பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு சொல்றார், உபத்திரம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு, முதலாவது நீங்க சரியான முறையிலே நில்லுங்க. ஒன்றாக நிற்கும் போது கூட சேர்ந்து போராட வேண்டும், கூட நின்று போராட வேண்டும், ஒவ்வொரு மனிதராக ஒவ்வொரு நபராக இணைந்து ஒரே நபராக போர் செய்ய வேண்டும், ஒரே நபராக அந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரராக வாழ வேண்டும். இப்படி பார்க்கும்போது நீங்க என்ன சொல்றார், எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரே நபராக மாறி போராட வேண்டும். அப்போ இந்த பக்கத்துல சண்டை போடும் போது எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதை நான் பாக்கலன்னா என் பக்கத்துல இருக்க ஒரு நபர் பாக்குறான், இந்த பக்கத்துல ஒரு நபரை நான் பார்த்து அவனை நான் பாதுகாக்கிறேன். இப்ப எல்லாரும் என்னுடைய சரீரம் பாதிக்கப்பட போகிறது என்ற நோக்கத்தை உணர்ந்து அவர்கள் தடுத்து போர் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய படை வீழப்போகிறது என்பதை உணர்ந்து அவர்கள் தடுத்து ஒரே மனிதனாக இருந்து அவர்கள் போர் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். மறுபடியும் பவுல் இந்த இடத்துல ஒற்றுமையை ஆழமாக பேசுகிறார். முதலாவது சொன்னார், எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒற்றுமைப்பட்டு இருக்கிறீர்கள். இரண்டாவது சொல்றார், எல்லாரும் ஒரே ஆத்துமாவிலே கூட சேர்ந்து போராடுகிறதுனால் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வேண்டும். ஒற்றுமையாக சேர்ந்து வாழும் போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக நாம் மாத்திரம் பாத்திரராக வாழ முடியும். அப்ப ஒரே நபராக இணைந்து போராட வேண்டும் என்றால், ஒரே நபராக இணைந்து போராடவில்லை என்றால் என்ன ஆகும் என்று பார்க்கும் போது சுவிசேஷ போராட்டத்தில் தோற்றுவிடுவோம். ஒற்றுமையின்மை சுவிசேஷத்திலிருந்து தோல்விக்கு நேராக நம்மை வழிவகுக்கிறது. நம்மளுடைய நோக்கத்திலிருந்து நம்மளுடைய நோக்கத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஒற்றுமையின்மை நம்முடைய படையை குலைக்கிறதாக இருக்கிறது. ஒற்றுமையின்மை நம்மை நம்முடைய திருச்சபையையும் நம்முடைய கூட்டையும் நம்முடைய சமூகத்தையும் அது குலைக்கிறதாக இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றார் பிலிப்பியர் 4:2 சொல்றார், பிலிப்பியர் 4:2, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க புத்தி சொல்கிறேன். அங்க ரெண்டு பேரை பத்தி பேசுகிறார். நம்ம 4:2 பேசும்போது அதை பேசலாம். ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் ஒரே சிந்தையாக இருக்க நான் புத்தி சொல்கிறேன். பவுல் ஒற்றுமையற்ற சபையை ஒற்றுமைப்படுத்துகிறார். ஒரே ஆத்மாவில் ஒரே பரிசுத்த ஆவின் ஒற்றுமையால் மட்டுமே அந்த ஒற்றுமை வலுவடைகிறதாக இருக்கிறது. ஒரே விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். முதலாவது அதே பரிசுத்த ஆவியரை கொண்டிருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்று என்று பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய விசுவாசமும் இணையும் போது அங்க ஒற்றுமை வலுவடைகிறதாக இருக்கிறது. அந்த ஒற்றுமை பரிசுத்த ஆவினால் மட்டுமே உறுதியாய் நிற்கிறது. இந்த ஒற்றுமை உங்களுடைய கையில என்னுடைய கையில இல்லை. அந்த ஒற்றுமை மனுஷனோட கையில இல்லை. ஏன்னா எல்லாரும் வீழ்ந்து போன ஒரு மனிதன், மிஞ்சி எஞ்சி உள்ள பாவத்தினால போராடி கொண்டிருக்கிற மனிதன், நம்முடைய சுவாபம் பாவ சுவாபம், நம்முடைய சுவாபம் ஒற்றுமையற்ற தன்மைக்கு நேராக தான் போகும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமையை கொடுக்கிறார், ஒற்றுமையை திருச்சபைக்கு பரிசாக கொடுக்கிறார். ஏனா சுவிசேஷத்தின் மூலமாக. மறுபடியும் மறுபடியும் பவுல் சொல்கிற ஒரு காரியம், ஒற்றுமை என்பது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஈவு. ஒற்றுமை என்பது மற்றொரு காரியம் பார்க்கும்போது, ஒற்றுமை என்பது உண்மையான ஊக்கமான ஜபத்தின் வெளிப்பாடு. ஒற்றுமை வேணும் அப்படின்னா முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அது பரிசுத்தாவினுடைய ஈவாக இருக்கணும். அந்த ஈவுக்கு உண்மையான ஊக்கமான ஜபம் அவசியமாக இருக்கிறது. சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடும் போது விசுவாசிகள் ஒற்றுமைப்படுகிறார்கள். சுவிசேஷத்திற்காக போராடுகிற போது, சுவிசேஷ செய்திக்காக நாம் போராடுகிற போது, திருச்சபையிலே உபத்திரவத்தின் மத்தியிலே விசுவாசிகள் போராடுகிற போது அங்கே ஒற்றுமை பலப்படுகிறது. ஒற்றுமை இல்லாத திருச்சபை, ஒற்றுமை இல்லாத விசுவாசிகள் அந்த சுவிசேஷ போராட்டத்தில் வீழ்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராக வாழ வேண்டும் என்றால் சபை விசுவாசிகளிடையே முதலாவது அவசியம் முக்கியம் அடிப்படையாக கூறுகிற காரியம், ஒற்றுமை இல்லை என்றால் அந்த போராட்டத்தில் நிற்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஏன் இன்னொன்னுடைய நம்மளுடைய திருச்சபையுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த விசுவாச முதிர்ச்சிக்கு நேராக போல அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லை. விசுவாசிகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்கிற உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் ஒற்றுமை இல்லை. இப்போ ஒற்றுமையை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 Corinthians 6 திருப்பிக் கொள்ளும். சாரி 2 Corinthians 5 திருப்பிக் கொள்ளும். பதினேழாம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழவையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது ஏனென்றால் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் அவர் தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் சொல்கிற காரியம் என்னன்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல ஒன்னு குழந்தையர் 6:11 பார்க்கும்போது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். யாரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆவியினாலே கழுவப்பட்ட ஜனம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், நீதிமானாக்கப்பட்ட ஜனம். இயேசு கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்ட ஜனம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்ட ஜனம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. திருச்சபையினுடைய அவல நிலை என்னன்னு பார்க்கும் போது, ஒற்றுமை இன்மை. நம்மளுடைய நிலைப்பாட்டை சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம், ஒரே தேவனால் கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே தேவனால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே தேவனால் மகவேற்படையப்பட்டிருக்கிறோம், ஒரே தேவனால் புதிய சிருஷ்டி என்று கூறப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரே தேவனால் நாம் மகிமையடைய இருக்கிறோம். இந்த ஒரே தேவனை கொண்டு கழுவப்பட்ட ஜனம் இந்த உலகத்தில் வாழும் போது ஒற்றுமை இல்லாமல் நாம் பிரிந்து செல்வது, சுவிசேஷத்திற்கு பாத்திரராக வாழ்வது என்ற வாழ்வை முற்றிலுமாக நிராகரிக்கிறதாக இருக்கிறது. ஒற்றுமை இல்லாமல் வாழ்கிற திருச்சபை சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒப்புரவாகாமல் இருக்கும் விசுவாசிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும் போது, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் சக விசுவாசிகள் இடையே இருக்கும் பிரச்சனையை அவர்கள் ஒப்புரவாக்காமல், அவர்கள் அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தும் போது, அதை அலட்சியமாக எண்ணும் போது, ஒற்றுமையை அலட்சியமாக இருக்கும் போது, அவர்கள் தங்களை விசுவாசிகள் என்று சொல்லும் போது அவர்கள் மாய்மாலக்காரராக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாகவே விசுவாசிகள் அல்ல. ஒற்றுமை அது ஒரு ப்ராசஸ், அது பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளாக நடக்கிற ஒரு செயல்முறை. நம்ம பிலமோனுக்கு எழுதிய நிருபத்தை பார்க்கும் பொழுது, பிலமோனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார், ஒனேசிமுவின் இடத்தில் கொடுத்து விடுகிறார். பவுல் கொண்டு போய் கொண்டு போல ஒனேசிமு கொண்டு போறார். ஒனேசிமு பிலமோனுக்கு எதிராக, ஒனேசிமு பிலமோனுக்கு எதிராக செயல்பட்டவன், சிறைச்சாலையில் இருந்தவன். விடுவிக்கப்பட்டு ஒனேசிமு நேரடியாக பிலமோனை சந்திக்க போகும்போது அவனுக்கு தெரியும் பிலமோன் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த சூழலை சந்திக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். அந்த சூழலை சந்தித்ததினால் அவர் சகோதரன் என்ற உறவில் அந்த அந்தஸ்தை பெற்றான். பிரச்சனை வரும், பிரச்சனை நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போகும்போது, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போய் அந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நீங்களும் நானும் எப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கி வந்தனால மட்டும்தான் நீங்களும் நானும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லா மகிமையும் நிறைந்தவராய், இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே குமாரனாய் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவன், அவர் உங்களையும் என்னையும் ஒப்புரவாக்க மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து முற்றிலும் வெளியே வந்தார். ராஜாதி ராஜா என்று கருதப்பட்ட பரிசுத்தர் என்று தொழுது கொள்ளப்பட்ட அந்த தேவன், ஆராதிக்கிற தேவதூதர்கள் அவர்களை தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருந்த தேவன், அந்த ஆராதனை எல்லாம் விட்டுவிட்டு பாவியான இந்த உலகத்துக்குள்ளாக வந்து உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார். சிலுவையிலே நிர்வாணமாக தொங்கினார். மனிதர்களால் காரி துப்பப்பட்டார். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தார். எனக்கு எப்போ சரி பண்ணணும் தோணுதோ அப்போ சரி பண்றேன் அப்படின்னா, அது ஒற்றுமை அல்ல. அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம். அது மெய்யான ஒற்றுமை அல்ல. அது மெய்யான ஒப்புரவாகுதல் அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லிருக்கலாம், எனக்கு எப்ப சாகும் தோணுதோ அப்ப சாவறேன், 33 ஆண்டுல நான் சாக முடியாது சொல்லிருக்கலாம். ஆனா பிதா சொல்றார், 33 ஆண்டுல நீ சாகணும், நீ சிலுவையில தொங்கணும்னா, அவர் 33 ஆண்டுல அவர் சிலுவையில தொங்கணும். அப்பதான் நீங்களும் நானும் பிதாவோட ஒப்புரவாக முடியும். சக விசுவாசிகள் ஒப்புரவாக வேண்டும் என்றால் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சபையில அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் சுவிசேஷத்துக்காக பாத்திரமாக வாழ முடியும். அப்படிலாம் ஒரு காலத்திலும் இந்த திருச்சபை சுவிசேஷத்துக்காக பாத்திரமா வாழவே முடியாது. உபத்திரம் வரும்போது இந்த திருச்சபை விழுந்து போகும் கண்டிப்பா. வேதத்துல தெளிவா பவுல் சொல்கிறார், உறுதியாயினில் ஒரே பரிசுத்த ஒரே ஆவிலே பெலப்பட்டு, உறுதியாயினில் ஒரே ஆத்மாவிலே கூட போராடு என்று சொல்லும் போது, கூட நின்று போராடுறதுக்கும் போது ஒற்றுமை தேவை. திருச்சபையில ஒற்றுமை இல்லைன்னா போராடவே முடியாது. நீங்க உங்களுடைய ஆர்மியை நீங்க டிஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய படையை நீங்க தோற்கடிச்சிட்டு இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் நின்று என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் இங்க ஒற்றுமையா இல்லைனா வீரர்கள் படையில போர்ல வீரர்கள் ஒற்றுமையா இல்லைனா பக்கத்துல பக்கத்துல இருக்க வீரன் அவனே கொண்டுட்டான் அப்படின்னா அவனுடைய படை பலவீனப்படும். இன்னைக்கு விசுவாசிகள் திருச்சபையில ஒரே படையை கொண்டுட்டு இருக்கிறோம், நம்மளுடைய படையை நம்ம பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அது புரிய மாட்டேது. போராட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாச போராட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம இணைந்து உறுதியாக இருக்கணும், பலன் கொண்டு இந்த உலகத்தை நாம் அசைக்க வேண்டும். ராயன் எதிர்கொண்டு வரும்போது உறுதியாக நின்று பின்வாங்காமல் தப்பியோடாமல் பலனற்று நிற்காமல் பலனுடன் ஒற்றுமையாக கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்காக போராட வேண்டும். அந்த போராட்டத்திற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தை சரியான முறையிலே உணர்ந்து கொண்டால் ஒற்றுமை பரிசுத்தாவியானவர் கண்டிப்பாக திருச்சபையிலே அதை நடைமுறைப்படுத்துவார். வீரர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ளாமல், போர் வீரர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டையும் தன்னுடைய கடமையும் உணராமல் இருக்கும்போது அந்த அந்த படை தோற்றுவிட்டது. சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எதிரி வந்து உங்களை அழிக்கணும் அவசியம் இல்லை, நீங்களே செத்துருவீங்க. திருச்சபை விசுவாசிகள் உங்களுடைய நிலைப்பாட்டை சரியான முறையிலே சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஆவியிலே ஒரே ஆத்மாவோடு ஒரே விசுவாசத்திற்காக கூட போராட வேண்டுவது. அப்பதான் நீங்களும் நானும் சுவிசேஷத்திற்கு பாத்திராக வாழ முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு காலத்திலும் சுவிசேஷத்திற்கு பாத்திராக வாழ முடியும். மூன்றாவதாக எப்படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திராக வாழ முடியும் என்றால், மூன்றாவது பார்க்கும்போது 27 எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அடுத்த மூன்றாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா, மறலாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த மறலாதிருங்கள் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இங்க மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, வேற எங்கேயுமே பவுல் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் வேற எங்கேயும் பயன்படுத்தல. அதே போல கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக என்ற வார்த்தையும் புதிய ஏற்பாட்டில் இந்த இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப எதிர்க்கிறவர்களால் பயப்படாதிருங்கள். முதலாவது ஒற்றுமை வேண்டும், முதலாவது நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிந்து கொள்ளணும், உறுதியா நிற்கணும், ஒற்றுமை வேண்டும். இப்படி ஒற்றுமை வரும்போது நம்ம அனைவரும் சேர்ந்து நிற்கும் போது எதிரியை பார்த்து பயப்படக்கூடாது. இப்ப மறலாதிருக்கிற இந்த வார்த்தை எங்கு பயன்படுத்தப்படும் என்று பார்க்கும் பொழுது, மூல பாஷையில பார்க்கும் போது இது போராட்ட களத்தில் யுத்த களத்தில் பயன்படுத்தப்படும் வார்த்தை. இது மறலாதிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது குதிரை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு தயார்படுத்துவாங்க. ஒரு சில குதிரைகள் என்ன செய்து விடும் என்று பார்க்கும் போது அந்த யுத்தத்துல சத்தத்தை கேட்டு அங்க இருக்கும் சூழலை பார்த்து பயந்து விடும். பயப்படும் போது அந்த குதிரை என்ன செய்யுதுன்னா, அந்த குதிரை மேல இருக்கிற வீரனை கீழே தள்ளிவிட்டு அந்த வீரனை மிதிச்சு கொன்றும். அது பேர் தான் மறலாதிருக்கிறது. மறலாதிருப்பது அப்படின்னா அப்படி பயப்படாத, பயப்படாம அந்த எதிரியை சந்தி குதிரையை போல மறலாதிருக்க வேண்டும். குதிரையை போல பயப்படக்கூடாது, மறலாதிருக்க வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த எதிரியை பார்த்து பயந்து, சுற்றி நடக்கிற சூழலை பார்த்து பயந்து, உன்னுடைய படை வீரனை கொன்று விடாதே. குதிரை மேல அந்த வீரன் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த குதிரை பயந்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வீரனை கீழே தள்ளி விட்டு அது பாட்டுக்கு நேரடியா எங்க கண்ணு முன்னு தெரியாம ஓடிடும். அல்லது அந்த குதிரை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வீரனை மிதித்து கொண்டு விடும். அப்ப பயப்படாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், நான் அந்த எதிரியை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ஆயத்தமாக வேண்டும். இப்போ விசுவாசிகள் உபத்திரவத்தை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். விசுவாசிகள் பயப்படாமல் சுவிசேஷத்திற்காக வாழ வேண்டும். பார்க்கும்போது 28 பார்க்கும்போது நாம் பயப்படாமல் வாழும்போது என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அவர்கள் கெட்டு போவதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது, அது தேவனுடைய செயலாக இருக்கிறது. நீங்கள் பயப்படாமல் இருந்து இந்த சுவிசேஷ ஊழியத்திலே இந்த சுவிசேஷ வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது அது எதிர்க்கிறவர்களை கெட்டு போக செய்கிறது. இப்போ பிலிப்பிய பட்டணத்திற்கு பவுல் சொல்றார், ராயன் உங்களுக்கு முன்பாக வந்து போர் செய்யும் போது உங்களை உபத்திரவத்துக்குள்ளாக கொண்டு சேர்க்கும் போது நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் பயப்படாமல் இருக்கும் போது அது உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக காப்பாற்றுவதற்கு ஏதுவாக வழி நடத்துகிறது. ஆனால் அந்த ராயனை கெட்டு போக செய்வதற்காக வழி நடத்துகிறது, இதுவும் தேவனுடைய செயலே. நாம் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுவும் தேவனுடைய செயலாக இருக்கிறது. நாம் பயப்படாமல் இருக்கணும்னா கடவுள் என் கூட இருக்கணும்,
கடவுள் என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு எனக்குள்ளாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் விசுவாச வாழ்க்கையில சுவிசேஷத்திற்காக எனக்கு பயம் வருகிறது. ஏன் பயம் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை, எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற எண்ணம் இல்லை, எனக்குள்ளாக சக விசுவாசிகள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற நிலைப்பாடு இல்லை. ஏன் விசுவாசிகளுக்கு பயம் வருது? நான் தனியா இருக்கிறேன் நினைக்க போதும் பயம் வரும். இப்ப ஒரு யுத்த காலத்துல தனியா ஒருத்தர் மட்டும் போய் போர் செய்ய சொன்னா கண்டிப்பா அவனால முடியாது, பயந்தே செத்துருவான். முதலாவது அவனுக்கு ஒரு படை இருக்கும் போது அவன் தைரியமாக போகிறான். இரண்டாவது அவனுக்குள்ளாக கடவுள் இருக்கிறார் என்ற உணர்வு வரும்பொழுது, தனக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார் என்ற உணர்வு வரும்போது அவன் பயப்படாமல் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு பாத்திரராக வாழ்கிறான். இப்படி பார்க்கும்போது ஏனா இவ்வளவு உபத்திரவத்தில் விசுவாசத்துல இயேசுடைய சுவிசேஷத்திற்காக நான் வாழ வேண்டும், இவ்வளவு உபத்திரவம் எனக்கு அவசியமான ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு உபத்திரவமும் இவ்வளவு காரியமும் எனக்கு அவசியமா? ஏன் கடவுள் எனக்கு இவ்வளவு உபத்திரவத்தை கொடுக்கிறார், ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கிறார்? முதலாவது பிலிப்பிய மக்களுக்கு இது ஒரு கேள்வி இருக்கு, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டமான சூழல்கள் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு? இப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு கேள்வி, ஏன் இந்த சமூகமே தவறாதான் போய்கொண்டிருக்கு? ஏன் இந்த தவறான சூழல்ல எனக்கு மட்டும் உண்மையான சத்தியத்தை கொடுத்து, எனக்கு மட்டும் உண்மையான சுவிசேஷத்தை கொடுத்து, என்னை மட்டும் ஏன் இந்த சமுதாயத்திலிருந்து முற்றிலுமாக வித்தியாசமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சமுதாயத்தின் மூலமாக எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனையை கொடுக்கிறார்? நான் மட்டும் ஏன் மற்றவர்களை போல் வாழ முடியாமல், நான் மட்டும் இந்த சுவிசேஷத்திற்கு ஏன் நான் பாத்திரமாக வாழ வேண்டும்? சந்தோஷமா இருக்கும் போது மட்டும் நான் பாத்திரரா வாழலாம்ல, ஏன் கடவுள் எனக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இது பிலிப்பிய மக்களுடைய சிந்தனையில் இருந்த ஒரு கேள்வி. ஏன்னா நான் ராயனை எதிர்க்கணும், நான் பாட்டு ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனாக இருந்துட்டு போயிடலாங்க, நான் ஒரு மறைந்து நான் ரெண்டு பேரும் சமரசப்படுத்தி நான் வாழ்ந்துட்டு போயிடலாமே என்ற ஒரு கேள்வி எழும்புச்சு. அதுதான் பவுல் 29 வசனத்தை சொல்றார், ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசம் மட்டும் கடவுளுடைய ஈவல்ல, விசுவாசம் மட்டும் தேவன் கொடுக்கும் ஒரு ஈவல்ல, உபத்திரவும் பாடுபடுவதும் தேவன் கொடுக்கும் ஒரு ஈவாக இருக்கிறது. அந்த உபத்திரவத்தையும் தேவன் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் 30 வசனம் சொல்றார், நீங்கள் என் இடத்தில் கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்பட்டதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. விசுவாசிகளுக்கு இந்த உலகத்துல போராட்டம் கண்டிப்பாக உண்டு, அது கடவுள் கொடுக்கிறார். இந்த போராட்டத்தின் மத்தியிலும் நான் என்னுடைய விசுவாசத்துல இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக எப்படி வாழ்றேன்றதுதான் அங்கு என்னுடைய விசுவாச நிலைப்பாடு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு அந்த விசுவாச பரிச்சை வைத்த பின்பாக தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று கருதப்பட்டான். உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் கொடுக்கவே இல்லைன்னா நம்மளுடைய விசுவாசம் எங்க இருக்குன்னே தெரியாது. நீங்களும் நான் உண்மையாக இருக்கிறோமா என்பது தெரியவே தெரியாது. திருச்சபையில ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கலன்னா நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்றே தெரியாது. திருச்சபைகள பிரச்சனைகளை கொடுத்து உங்களுடைய என்னுடைய நிலைப்பாடு என்னவென்று தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களுடைய என்ன, உங்களுடைய என்னுடைய நிலைப்பாடு என்னவென்று தேவன் மறுபடியும் நம்மளுக்கு சுட்டி காட்டி நாம் எந்த இடத்துல திருந்த வேண்டும் என்று தேவன் திருச்சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திருச்சபையிலும் வரலாற்றில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கும், எழுப்புதல் பின்பாக ஒரு வீழ்ச்சி இருக்கும், மறுபடியும் எழுப்புதல் இருக்கும். ஆனால் நம்மளுடைய திருச்சபையில பார்க்கும்போது எழுப்புதும் எழுப்புதல் இருந்து மறுபடியும் வீழ்ச்சி பின்பாக ஒரு எழுப்புதல் காணப்படாத ஒரு சூழல் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம மந்தமாய் கொண்டே இருக்கிறோம், விசுவாசத்தை விட்டு அதுல பின்வாங்கி நிலைமையிலே இருக்கிறோம், உறுதியாக நிற்கவில்லை, தப்பி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம், பின் செல்கிறவர்களாக இருக்கிறோம், விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், ஒரே விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவில்லை, கூட சேர்ந்து போராடவில்லை, நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரமாட்டோம். அதனாலதான் நம்மளோட அந்த சுவிசேஷத்திற்காக பாத்திரராக வாழ முடியல. சுவிசேஷத்திற்காக வாழ முடியாத ஒரு நிலைப்பாடு, அந்த சுவிசேஷத்தை நான் சரியான புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா முதலாவது நான் சுவிசேஷத்தை சரியா புரிஞ்சுக்கொள்ளும். சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கொள்ளனா சுவிசேஷத்துக்காக என்னால் வாழ முடியாது. நான் எங்க போர் செய்யறேன்றது நான் தெரிஞ்சிருக்கணும். சுவிசேஷத்திற்காக மாத்திரம் பாத்திரராக வாழ விசுவாசிகள் அழைக்கப்படும். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்தார் என்று நீங்கள் யோசித்து பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்டிருக்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்துவினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் கூட தான், இங்க இருக்கிற எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்துவினால் இணைக்கப்பட்டு இங்க உட்கார்ந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக நாம் இணைந்து வாழ வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்காக நாம் இணைந்து போர் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த இணைந்து போர் செய்யும் போது பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்துகிறார். பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஐக்கியத்தை வலுவடைய செய்கிறார். பரிசுத்தாவியானவர் அந்த உபத்திரவத்தை நம்மளுக்குள்ளாக கொடுக்கும் போது, நாம் அதற்கு இணைந்து போர் செய்யும் போது விசுவாசிகளிடையே ஒற்றுமை காணப்படுகிறது. சக விசுவாசிகளிடையே பிரச்சனை வரும்போது விசுவாசிகள் கண்டிப்பான முறையிலே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்ய வேண்டும், போய் ஒப்புரவாக வேண்டும். அது உங்களுடைய ஜோன்ல இருக்காது, உங்களுடைய நீங்க நினைச்சபடி இருக்காது. அந்த காரியத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி அந்த ஐக்கியத்தை மறுபடியுமாக புதுப்பிக்க வேண்டும். அதற்கு முதலாவது நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக இருக்க வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகாத மனிதன் இந்த போராட்டத்தில் ஒரு காலத்திலும் ஈடுபட முடியாது. தேவனோடு ஒப்புரவாகாத எந்த ஒரு மனிதரும் இந்த போராட்ட காலத்துக்குள்ளாக வரவே முடியாது. அவன் அன்ஃபிட். இராணுவத்தில் இல்லாத எந்த ஒரு நபரும் போய் இராணுவத்தில் போய் போர் செய்யவே முடியாது. இராணுவத்தில் இல்லாத நபர் ஆபத்திலே இருக்கிறான். அவனுக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அவன் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அவனுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உனக்காக ஐக்கியம் ஒரு ஐக்கியம் காத்து கிடக்கிறது. உனக்கு ஒரு பிரச்சனைனா சபை இருக்கு. உனக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துகிறார். திருச்சபை உன்னை பலப்படுத்தும். அந்த திருச்சபை கூட சேர்ந்து போராடும். நீ பயப்படாமல் இருப்பதற்கு உனக்குள்ளாக பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார். நீ வீழ்ந்து போனாலும் நீ மரணத்துக்கு பின்பாக இயேசுவோடு இணைக்கப்படுவாய். அப்படி இல்லை அப்படின்னா நீ யாரோடு இணைக்கப்பட போகிறாய்? விசுவாசிகளுடைய கடமை என்ன அப்படின்னா, முதலாவது ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்க வேண்டும். ரெண்டாவது ஒரே ஆத்மாவிலே கூட போராட வேண்டும். மூன்றாவது இந்த போராட்டத்திலே இந்த விசுவாச வாழ்க்கையிலே பயப்படாமல் இருக்க வேண்டும். பேர்பட்ட ஆசீர்வாதங்களை நம்மளுடைய திருச்சபை கொடுத்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்கள்.